Brothers and sisters, the decisions we make
சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் தீர்மானங்கள் நமது நித்திய ஜீவனின் பாதையை வெகுவாக பாதிக்கும். நமது தேர்வுகளில் செல்வாக்கு ஏற்படுத்துகிற, காணப்படுகிற மற்றும் காணப்படாத சக்திகள் இருக்கின்றன. இக்கருத்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விதத்தில் எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதில் உணரப்பட்டது. ஓமானின் தென்பகுதியில் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் பயணம் செய்து கொண்டிருந்தோம். இந்த மகா சமுத்திர கடற்கரையோரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தோம். நாங்கள் வந்து சேர்ந்தவுடனே எங்களது 16 வயது மகள் நெல்லி, அவள் மணல் மேடு என்று எண்ணியதற்கு நீந்தி செல்லட்டுமா என கேட்டாள். அந்த கலங்களான தண்ணீரை பார்த்து அங்கு ஆபத்தான நீரோட்டம் இருக்கலாம் என நினைத்து நான் முதலில் போகிறேன் என்று சொன்னேன். நான் அங்கே சென்றிருக்கும் போது கடல் என்னை வேகமாக கடலுக்குள் இழுத்து சென்றது. என்ன செய்வது என உறுதியாக தெரியவில்லை. நான் நினைக்கக்கூடிய ஒரே காரியம் திரும்பி கரையை நோக்கி செல்வதே ஆகும். ஆனால் அதுதான் செய்யக்கூடாத காரியம். நான் உதவியற்றவனாக உணர்ந்தேன். என்னுடைய கட்டுப்பாட்டை கடந்த சக்திகள் என்னை கடலுக்குள் இழுத்தது. என் மனைவி என்னை நம்பி என் பின்னால் தொடர்ந்து வந்தாள். சகோதர சகோதரிகளே, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பது அதிகமாக தோன்றியது மற்றும் என் முடிவு நிமித்தம் அது என் மனைவிக்கும் மரணத்தை ஏற்படுத்தும். தெய்வீக தலையீடு என நான் நம்புகிற மிகுந்த முயற்சிக்கு பின் எப்படியோ நாங்கள் கால்கள் தரை தட்டின. நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் நண்பர்களிடமும் மகளிடமும் நடக்க முடிந்தது. இந்த பூலோக ஜீவியத்தில் அநேக நீரோட்டங்கள் உள்ளன. சில பாதுகாப்பானவை, சில அப்படி இல்லை. கடலில் காணப்படாத நீரோட்டங்கள் போல நமது சொந்த வாழ்க்கையிலும் வல்லமையான சக்திகள் இருக்கின்றன என தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பல் கற்பித்தார். இன்னொரு நீரோட்டம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தெய்வீக நீரோட்டம். அது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமானது. நான் சபைக்கு புதிதாக மனமாறியவன். என் மனமாற்றதுக்கு முன்பு எனது ஆசையை பணிச்சிறக்கு. அதற்கேற்ப நான் பள்ளி படிப்புக்கு பின்பு அந்த ஆசையை நிறைவேற்ற ஐரோப்பாவுக்கு சென்றேன். நல்லதாக தெரிந்த பல மாதங்களுக்கு பின்பு நான் அங்கிருந்து செல்ல வேண்டும் என உணர்ந்தேன். அந்த நேரத்தில் அந்த உணர்வுகள் தோற்றுவாயை நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதை பின்பற்றி தெரிந்து கொண்டேன். புரோவாவில் இருந்தபோது என்னை விட அதிக வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்த ஜனங்களை சந்தித்தேன். ஏன் என நான் அறியாவிட்டாலும் நான் அவர்களால் கவரப்பட்டேன். முதலில் நான் அந்த உணர்வுகளை எதிர்த்தேன். ஆனால் நான் ஒருபோதும் அறியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் கண்டேன். நான் வேறொரு நீரோட்டத்தை தழுவ தொடங்கினேன். ஒரு அன்பான பரலோகப்பிதா மற்றும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பற்றிய புரிந்து கொள்ளுதலுக்கு எனக்கு கொண்டு வந்தது நீரோட்டம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வழிகாட்டி என் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம். நான் என் நண்பர்களுடன் 1972 ஞானசனம் பெற்றேன். நான் பின்பற்ற தெரிந்து கொண்டேன். எனினும் அதில் சவால்கள் இல்லாமில்லை. எனக்கு எல்லாம் புதியதாக இருந்தது. சில சமயங்களில் நான் காணாமல் போய் குழப்பமடைந்ததாக உணர்ந்தேன். நண்பர்களாலும் குடும்பத்தினராலும் கேள்விகளும் சவால்களும் கொடுக்கப்பட்டன. நான் செய்ய ஒரு தேர்வு இருந்தது. அவர்களது சில கேள்விகள் சந்தேகத்தையும் நிச்சயமின்மையும் ஏற்படுத்தின. தேர்வு முக்கியமான ஒன்று. நான் பதில்களுக்கு யாரிடம் போவேன்? அநேகர் என் வழிகளின் தவறுகளை பற்றி என்னை சரிக்கட்ட விரும்பினர். மகிழ்ச்சியின் அற்புதமான ஆதாரமான ஆகிவிட்ட சமாதானத்துமிக்க நீரோட்டத்திலிருந்து சுழல்கள் என்னை வெளியே இழக்க தீர்மானித்தன. எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு இருக்கிறது என்ற கொள்கை எனக்காக நானே செயல்படும் முக்கியத்துவத்தையும் பிறருக்காக என் சுயாதீனத்தை விட்டுவிடக்கூடாது எனவும் மிக தெளிவாக கற்றேன். நான் என்னையே கேட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட மாபெரும் ஆறுதல் கொடுத்ததை நான் ஏன் தள்ளிவிட வேண்டும்? கர்த்தர் ஆலிவர் கவுடிற்கு நினைவு கூறினார், அக்காரியத்தை குறித்து நான் உனது மனதில் சமாதானத்தை பேசவில்லையா? எனது அனுபவமும் அதுபோலவே இருந்தது. ஆகவே இன்னும் அதிக ஒப்பு கொடுத்தலுடன் ஒரு அன்பான பரலோகப்பிதாவிடமும் வேதங்களிடமும் நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடமும் திரும்பினேன். இன்னும் நான் பதிலளிக்க முடியாத பல கேள்விகள் இருந்தன. அவர்கள் உருவாக்கிய நிச்சயமின்மைக்கு நான் எப்படி பதிலளிப்பேன்? என் வாழ்க்கையில் வந்த சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அழிக்க அவர்களை அனுமதிப்பதை விட கர்த்தருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் தெளிப்படுத்துவார் என நம்பிக்கை வந்தது. கொஞ்ச காலத்துக்கு அதை ஒதுக்கி வைக்க தெரிந்து கொண்டேன். தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னிருந்த போல நான் அமைதி கண்டேன். இதோ நீங்கள் சிறு பிள்ளைகள், நீங்கள் இப்போதைக்கு எல்லாவற்றையும் தாங்க முடியாது. நீங்கள் கிருபையிலும் சத்தியத்தின் அறிவிலும் வளர வேண்டும். அறியாத சந்தேகத்துக்கிடமான நீரோட்டியமாகிய ஒரு சாத்தியமான சூழலை பின்பற்றி நாம் சத்தியம் என அறிவதை விட்டு விட தெரிந்து கொள்ளவில்லை. என்னெல்லாம் சொன்னது போல சுவிசேஷத்தின் எளிய சத்தியங்களை ஏற்றுக்கொள்வது மனுஷனுக்கு எவ்வளவு ஞானமும் சிறப்பானதும் ஆகும் எனவும், அவன் புரிந்து கொள்ள முடியாதவற்றை விசுவாசுடன் ஏற்றுக்கொள்ளவும் நான் கற்றுக்கொண்டேன். நேர்மையான விசாரிப்புக்கு இடமில்லை என்பது அதற்கு அர்த்தமா? எல்லா சபைகளிலும் அவன் எந்த சபையில் சேர வேண்டும் என அறிய விரும்பி பரிசுத்த தோப்பில் அடைக்கலம் புகுந்த அவர் சிறுவனை கேளுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கைகளுமே கைகளில் பிடித்து கொள்ளுங்கள். இந்த உணர்த்தப்பட்ட பதிவேட்டில் வெளிப்படுத்தப்பட்டவைகளில் அநேகம் சத்தியத்துக்காக தாழ்மையான தேடுதலின் விளைவை என அறியுங்கள். ஜோசப் கண்டுபிடித்தது போல உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் எளிதான கேள்விகள் கேட்பதாலும் தெய்வீக பதில்களை நாடுவதாலும் வரிக்கு மேல் வரியாக பிரமாணத்துக்கு மேல் பிரமாணமாக நாம் ஞானத்திலும் அறிவிலும் அதிகம் அறிகிறோம். நேர்மையான ஈடுபாட்டுள்ள விசாரிப்புக்கு இடமிருக்கிறதா என்பது கேள்வியல்ல. ஆனால் கேள்விகள் எழும்பும்போது சத்தியத்துக்காக நாம் யாரிடம் போவேன் என்பதுதான். என்னிடம் சில கேள்விகள் இருந்தாலும் நான் அறிந்தது சத்தியம் என உறுதியாயிருக்கிற நான் போதுமான ஞானமுள்ளவனாக இருப்பேனா? ஆரம்பத்திலிருந்தே முடிவை எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் தெய்வீக ஆதாரம் இருக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். எல்லாம் அவர் முன்பாக இருக்கின்றன. அவர் கோணலான பாதைகளில் நடப்பதில்லை. அவர் சொன்னவற்றிலிருந்து மாறுவதில்லை என வேதங்கள் சாட்சி கொடுக்கின்றன. இந்த அநித்திய பயணத்தில் நமது தெரிந்து கொள்ளுதல்கள் நம்மை மட்டுமே பாதிக்கின்றன என நாம் நினைக்கக்கூடாது. அண்மையில் ஒரு வாலிபன் என் வீட்டுக்கு வந்தான். அவன் தன்னை பற்றிய நல்ல உணர்வு கொண்டிருந்தான். ஆனால் அவன் சபை நிகழ்ச்சிகள் முழுவதிலும் பங்கேற்பதில் விலை என்ன நான் உணர்ந்தேன். விவாகரத்தில் முடிந்து அவனது உடன் பிறந்தோர் அனைவரும் சபையை கேள்வி கேட்க செய்தது. சபையை விட்டு விலகி அவனது தகப்பன் அவனது தாய்க்கு விசுவாசம் இல்லாமல் ஆனது வரைக்கும் அவன் சுவிசேஷத்தை மையமாக கொண்ட வீட்டில் தான் வளர்க்கப்பட்டதாக என்னிடம் சொன்னான். இப்போது தன் தகப்பனின் தெரிந்து கொள்ளுதல்களால் பாதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களுக்கு வெளியே இந்த வெளியேற பெற்ற ஆவிகளை வளர்க்கின்றான் என இந்த இளம் தகப்பனிடம் நான் பேசியபோது என இதயம் கனத்தது. நான் அறிந்த இன்னொருவர் ஒரு சமயம் விசுவாசமிக்க சபை அங்கத்தினர் சில கோட்பாடுகள் குறித்து கேள்விகள் வைத்திருந்தார். பதிலுக்காக பரலோக பிதாவை கேட்பதை விட வழிகாட்டுதலுக்காக உலக பிரகார ஆதாரங்களை சார்ந்திருக்க தெரிந்து கொண்டார். சத்தியத்தை கண்டுபிடுவதை விட அவர் தன் சாட்சியை இழந்து பல குடும்ப அங்கத்தினர்களையும் தன்னிடம் கொண்டு சென்றான். இந்த இரு மனுஷர்களும் காணப்படாத சூழல்கள் மாட்டி தங்களுடன் அநேகரை கொண்டு போனார்கள். என் மனைவியின் பெற்றோரான லாரு மற்றும் லூயிஸ் மில்லர் பற்றி நினைக்கிறேன். உலோக ஐஸ்வர்யங்கள் அதிகமில்லாமல் இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு மறுஸ்தாபிதம் செய்யப்பட்டு சுவிசேஷத்தின் பரிசுத்தமான கோட்பாடுகளை மட்டும் போதித்து மட்டுமின்றி தங்கள் வாழ்க்கையில் தினமும் அதை கடைபிடிக்கவும் தெரிந்து கொண்டனர். அப்படி செய்ததால் அவர்கள் தங்கள் சத்தியத்தை சுவிசேஷத்தின் கனிகளாலும் நித்திய ஜீவனின் நம்பிக்கையாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களது வீட்டில் ஆசிரியத்துவம் மதிக்கப்பட்ட அன்பும் இசையும் அதிகமிருந்த தங்கள் வாழ்க்கையை சுவிசேஷ கொள்கைகள் வழிநடத்திய மாதிரியை ஏற்படுத்தினர். லூயிஸும் லாருவும் அருகருகே இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படி வாழ்க்கையை வாழ்வது என்றால் என செயலில் காட்டினர். வாழ்க்கையின் எந்த நீரோட்டங்கள் சமாதானமும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் என அவர்களது பிள்ளைகளால் பார்க்க முடிந்தது. அதன்படியே அவர்கள் தெரிந்து கொண்டனர். தலைவர் கிம்பல் போதித்தபடி நீதியான வாழ்க்கையின் இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு பலமான ஸ்திரமான நீரோட்டத்தை நாம் உருவாக்க முடியுமானால் கஷ்டம் ஏமாற்றம் சோதனைகள் என்னும் எதிர்காற்றுதாலும் நாமும் நமது பிள்ளைகளும் முன்னேறி செல்லலாம். நமது தெரிந்து கொள்ளுதல்கள் முக்கியமா? அவை நம்மை பாதிக்கின்றனவா? நாம் நமது பாதையை மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷன் நித்திய நீரோட்டத்தில் சிரமமாக அமைத்திருக்கிறோமா? அவ்வப்போது என்னை பயமுறுத்துகிற ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த செப்டம்பர் நாளில் இந்திய மகா சமுதிரத்தில் கடற்கரையில் ஓய்வெடுக்கும் போது நான் என் மகள் நிலையிடம் சரி போ மணல் திட்டுக்கு போ என்று சொல்லியிருந்தால் என்னவாயிருந்திருக்கும்? அல்லது அவளும் என் உதாரணத்தை பின்பற்றியிருந்து திரும்ப நீந்தி வர முடியாமல் இருந்திருந்தால் ஒருபோதும் திரும்பாமல் கடலுக்குள் ஒரு சூழலால் இழுக்கப்படுவது எனது உதாரணத்தின் நிமித்தம் ஏற்படுது என்று அறிந்து நான் வாழ வேண்டியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நான் பின்பற்ற தெரிந்து கொள்ளும் நீரோட்டங்கள் முக்கியமா? நமது உதாரணங்கள் முக்கியமா? நமது தெரிந்து கொள்ளுதல்களை வழிநடத்த பரலோகப்பிதா ஒரு உயர்ந்த வரமாகிய பரிசுத்த ஆவியால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் உணர்த்துதலும் வெளிப்படுத்துதலும் பெற தகுதியாய் வாழும்போது அவர் அதை நமக்கு வாக்குத்தம் செய்திருக்கிறார். எனது தீர்மானங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் செழுமையான மண்ணில் உறுதியாக ஊன்றப்பட்டிருக்கிறனவா என்ற கேள்வியை உங்களையே கேட்டு தெய்வீக வரத்தை சாதகப்படுத்தி உங்கள் தெரிந்து கொள்ளுதல்களை ஆராயுமாறு உங்களை அழைக்கிறேன். உங்களுக்கும் நீங்கள் நேசிப்பவர்களுக்கும் பரலோகப்பிதாவின் நித்திய ஆசீர்வாதங்களை உறுதி செய்ய சிறிதனாலும் பெரிதாலும் தேவையான மாற்றங்களை செய்ய உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் மற்றும் மீட்பை என நான் சாட்சியளிக்கிறேன். அவருடன் நாம் செய்யும் உடன்படிக்கைகள் தூய்மையானவை மற்றும் பரிசுத்தமானவை என நான் சாட்சியளிக்கிறேன். பரிசுத்த காரியங்களை அர்ப்பணமாய் எண்ணக்கூடாது. நான் என்றென்றைக்கும் விசுவாசத்தோடு இருப்பமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.